2015 அக்டோபர் மாத தென்றலிதழ் சிறுகதை போட்டி தேர்வில் தேர்வு பெற்ற நெற்றிக்கண் என்னும் கதை. இதனை பத்மாமணியன் அவர்கள் மதுரையிலிருந்து எழுதி அனுப்பியுள்ளார். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அந்த நர்சிங் ஹோமை சுற்றி ஒரே போலீஸ் வேன்கள், பத்திரிகை நிருபர்கள், மக்கள் கூட்டம். கூட்டத்தில், இப்படியுமா, என்ன அநியாயம் என்ற குரல்கள். கூட்டத்தை விலக்குப்பா என்று சொல்லிக் கொண்டு வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை நிருபர்கள் சூழ்ந்து கொண்டு, சார் என்னாச்சு, எப்படி நடந்தது என்று கேள்வி கணைகளால் துளைத்தனர். பெரிய ஆபீசர் வந்து சொல்லுவார் என்றபடி கூட்டத்தை கலைக்க முற்பட்டார். நிருபர்களும் கூட்டத்தினரிடம் தகவல் திரட்டத் தொடங்கினர். சிகிச்சைக்காக வந்த இளம் பெண்ணை நர்சிங் ஹோம் டாக்டர் கெடுத்து விட்டார் என்று பத்திரிகைகள் முதல் பக்கத்தில் செய்தி வெளியிட்டன. டிவி சேனல்கள் ஃபிளாஷ் நியூஸ் செய்தி பரப்பின. தாத்தா பாட்டி வீட்டுக்கு லீவில் வந்த 16 வயது மாணவிக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவர்கள் வீட்டருகில் இருந்த நர்சிங் ஹோமுக்கு அழைத்து வந்திருந்தனர். 2 நாள் பெட்டில் வைத்து வைத்தியம் பார்க்க வேண்டும் என்று டாக்டர் கூற, அதன்படி அந்த பெண்ணை அட்மிட் செய்துவிட்டு அங்கு வேலை பார்க்கும் நர்ஸை பார்த்துக் கொள்ளும்படி சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டனர். அந்த டாக்டர் நர்ஸுக்கு வேறு வேலை கொடுத்துவிட்டு அந்த பெண்ணின் ரூமிற்கு சென்று அவளை பலவந்தமாக கெடுத்து விட்டார். அழுத பெண்ணிடம், இதுவும் ஒரு சிகிச்சைதான், இதை வெளியில் சொன்னால் உனக்குத்தான் அவமானம் என்று மிரட்டிவிட்டு ஓபி பார்க்க சென்று விட்டார். திரும்பி வந்த நர்ஸிடம் டாக்டர் தன்னை கெடுத்து விட்டார் என்று அந்த மாணவி சொல்லி அழ, அதற்குள் தாத்தா பாட்டி வர விஷயம் வெளியே வந்துவிட்டது. டாக்டர் அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டும் பலனில்லை. விஷயம் போலீஸ் வரை போய்விட்டது. கும்பகோணத்தில் இருந்த சீதா காலையிலிருந்து காக்காய் கத்தியதால் இன்னைக்கு யார் வரப்போகிறார்கள் என்று நினைத்தபடி சமையலை முடித்துவிட்டு பூஜையில் அமர்ந்தாள். கணவர் ராமச்சந்திரன் தஞ்சாவூர் வரை வேலை விஷயமாக சென்றிருந்தார். வாசலில் கார் சத்தம் கேட்டு வெளியே வந்த சீதா காரில் இருந்த மகள் ராதா இறங்குவதை பார்த்து ஓடி வந்து அனைத்துபடி, என்னடி ஒரு போன் கூட பண்ணாம வந்திருக்கே, மாப்பிள்ள வரலையா, தனியா வந்திருக்கே, உள்ளே வா என்று அழைத்து சென்றார். என்ன நீ டிவி பேப்பர் பார்க்கவில்லையா என்று கேட்ட ராதாவை பார்த்தபடி, எங்கடி ஒரே கரண்ட் கட், 4-5 மணி நேரம் அணைக்கிறான், பூஜையை முடித்து விட்டு பேப்பர் பார்க்கணும், சரி உட்கார், என்ன சாப்பிடுகிறாய் என்றாள். இப்போ சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சல், மானமே போய்விட்டது, வெளியே தலை காட்ட முடியல, என்னடி நடந்தது, உன் மாப்பிள்ளை விவகாரம் தான் ஊர் சிரிக்கிறதே, தேடி பிடித்து இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தியே, ஐயோ என்ன சொல்ற நீ, கொஞ்சம் விவரமா சொல்லு. தன்னுடைய டாக்டர் கணவர் சந்த தன்னிடம் சிகிச்சைக்கு வந்த 16 வயது பெண்ணை கெடுத்த செய்தியை அழுகையும் ஆத்திரமும் கலந்த குரலில் சொன்னாள் ராதா. என்னடி இது கூத்தாயிருக்கு, அப்புறம் அப்புறம் என்ன சப்புறம், நான் போலீஸ்க்கு போன் பண்ணி தகவல் சொன்னேன், அவர்கள் வந்து அரெஸ்ட் செய்து போய்விட்டார்கள். என்னது, போலீஸ் வந்து அரெஸ்ட் செய்து விட்டதா, நீயே போன் செய்து தகவல் சொன்னாயா என்று பதற்றத்துடன் கேட்ட சீதாவை ஒரு நிமிடம் கண்கொட்டாமல் ஆழமாய் பொருள் புரிந்த பார்வையுடன் பார்த்த ராதா, என்னையும் உன்ன மாதிரி நினைத்து கொண்டாயம்மா என்றாள். மகளின் கேள்விகளை புரிந்து கொண்ட சீதா புடவை தலைப்பால் வாயை மூடிக்கொண்டு அழத் தொடங்கினாள். தாயின் கண்ணீரை பார்த்துவிட்டு மனமிறங்கிய ராதா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கொள், நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லி சீதாவை பெட்ரூமிற்கு அழைத்து சென்று படுக்க வைத்தாள். சீதா பழைய நினைவுகளில் மூழ்கினாள். சீதா தாய் மாமன் நடராஜன் வீட்டில் தான் வளர்ந்தாள். தந்தை முகமே தெரியாத சீதாவுக்கு மாமா தான் எல்லாமே. அந்த சிறிய கிராமத்தில் அந்த ஊர் மிராசதார் வீட்டில் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்து வந்த மாமா தன் கஷ்ட ஜீவனத்தில் இவளையும் இவன் அம்மாவையும் பார்த்து கொண்டதை இவளால் மறக்க முடியாது. ரொம்ப நாளைக்கு பிறகு மாமா மாமிக்கு மைத்திலி பிறந்தாள். சீதாவை 8ஆம் வகுப்புடன் படிப்பை நிறுத்திவிட்டு பக்கத்தில் உள்ள டவுனில் தனியார் பள்ளியில் எழுத்தர் வேலை பார்க்கும் ராமச்சந்திரனுக்கு திருமணம் செய்து வைத்தார். மாமியார் மச்சினர்கள் என்று கூட்டு குடும்பத்தில் நல்ல மருமகள் என்று பெயர் எடுத்தாள் சீதா. பிறகு அடுத்தடுத்து 2 குழந்தைகள் பிறக்க குடும்பத்திற்கு மேல் வருமானத்திற்காக டவுனில் உள்ள எலக்ட்ரிக் சாமான் விற்கும் கடையில் பகுதி நேரம் கணக்கு எழுத போனார் ராமச்சந்திரன். காலப்போக்கில் மச்சினர்கள் சென்னையில் வேலை கிடைத்து கல்யாணமும் செய்து கொண்டு அங்கேயே செட்டில் ஆயினர். ராமச்சந்திரன் வேலை பார்த்த கடை முதலாளி கிருஷ்ணனுக்கு அவரை ரொம்ப பிடித்து விட்டது. எங்கு சென்றாலும் தன் கூடவே PA மாதிரி அழைத்துச் செல்வார். தீபாவளி பொங்கல் போன்ற நாள் கிழமைகளில் குடும்பத்திற்கு துணிமணிகள், செலவுக்கு பணம் என்று நல்ல முறையில் பார்த்து கொண்டார். ராமச்சந்திரன் தனக்கு தெரிந்த 7 பெண் சாந்தியை முதலாளியிடம் வேலைக்கு சேர்த்து விட்டார். சாந்தியின் அழகை பார்த்து கிருஷ்ணனின் மனம் தடுமாற துவங்கியது. ஏற்கனவே மனைவி குழந்தைகள் என்று இருந்தாலும் சாந்தியுடன் குடும்பம் நடத்த விரும்பினார். ராமச்சந்திரன் உதவியுடன் ஒரு கோவிலில் வைத்து சாந்திக்கு தாலி கட்டி ஒரு வீடு பார்த்து குடி வைத்தார். கிருஷ்ணன் வேறு பெண்ணுடன் உருவாடியது ராமச்சந்திரன் மனதிலும் சபலத்தை ஏற்படுத்தியது. இதற்கிடையே கிராமத்தில் இருக்கும் மாமாவின் நிதிநிலைமை மோசமாக இருப்பதால் மைத்திரிக்கு ஒரு வேலை வாங்கி தந்தால் சௌகரியமாக இருக்கும் என்றார் அவர். மைத்திரிக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணும்படி சீதா கணவனிடம் சொன்னாள். மைத்திரியை கொண்டு விட்ட மாமாவிடம் சீக்கிரமே வேலை கிடைக்கும் என்று ஆறுதல் சொல்லி அனுப்பினாள். மைத்திரி மானிடமாக இருந்தாலும் லட்சணமாய் இருந்தாள். குறுக்கும் நெடுக்குமாய் ஒரு இளம் பெண் வீட்டில் நடமாடியதில் ராமச்சந்திரனின் சபலம் அதிகமாகியது. எப்படியாவது ஒரு முறை மைத்திரியை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றியது. ஒரு நாள் சீதாவிடம் தன் ஆசையை கூற அவள் அதிர்ந்து போனாள். இது நம்பிக்கை துரோகம், என்னிடம் என்ன குறை கண்டீர்கள், இதற்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன் என்று சீறினாள். 40 வயதில் நாய்க்குணம் என்பதற்கேற்ப சாமபேத தான தண்டங்களை உபயோகப்படுத்தி ஒரு நாள் மைத்திரியிடம் தன் ஆசையை நிறைவேற்றி கொண்டார் ராமச்சந்திரன். மறுநாள் ஆடிப்பெருக்கு காவிரியில் கரை புரண்டு ஓடியது. மைத்திலி அந்த வெள்ளத்தில் பாய்ந்து உயிரை மாய்த்து கொண்டாள். சீதாவுக்கு ஒரே அதிர்ச்சி. அவளால் மைத்திலியின் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ராமச்சந்திரன் முதலாளி கிருஷ்ணன் மூலம் போலீசில் விபத்து என்று பதிவு செய்து விட்டார். மனைவியையும் போலீஸ் ஏதாவது கேட்டால் உண்மையை சொல்லக்கூடாது, சொன்னால் தன்னை ஜெயிலில் போட்டு விடுவார்கள், அவளும் குழந்தைகளும் நடுத்தருவில் தான் நிற்க வேண்டியிருக்கும் என்று பயமூட்டினார். கணவனை காட்டிக் கொடுக்காமல் எது என்று தடுத்தது, என் கல்வியின்மையா, அல்லது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக கணவனை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமையா? பலமுறை தன் கோழைத்தனத்தை எண்ணி மனம் நொந்தாள் சீதா. மனதில் ஒரு சங்கல்பம் எடுத்துக் கொண்டாள். தன் பெண்கள் இருவரையும் நன்றாக படிக்க வைத்து தைரியம் மிக்கவர்களாக, தன் காலில் நிற்பவர்களாக, தப்பு செய்பவர்களை தட்டி கேட்கும் குணம் உடையவர்களாக வளர்க்க முடிவு செய்தாள். அதன்படியே தன் இரு பெண்களுக்கும் தன்னம்பிக்கை தைரியம் கொடுத்து வளர்த்தாள். ராதா சுதாவை நன்றாக படிக்க வைத்து வேலைக்கு அனுப்பினாள். திருமண வயது வந்ததும் படித்த மாப்பிள்ளைகளாக பார்த்து இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தாள். அப்படி பார்த்து வைத்த மாப்பிள்ளையில் ஒருவர்தான் இன்று ஒழுக்கம் கெட்டு குணம் கெட்டு குடும்பத்தை தலைகுனிய வைத்திருக்கிறார். இது இந்த குடும்பத்திற்கு ஏற்பட்ட சாபமோ? வாசலில் கணவன் குரல் கேட்டு பழைய நினைவுகளிலிருந்து மீண்டு எழுந்து வந்தாள் சீதா. கையில் நியூஸ் பேப்பருடன் வந்த ராமச்சந்திரன் சீதாவை பார்த்து என்னம்மா இது என்று கேட்டார். அதான் போட்டோ போட்டு ஒன்று விடாமல் விதாவதையாக நியூஸ் போட்டிருக்கிறார்களே என்றாள் ராதா. ஆனா நீ? ஆமா, நான் தான் போலீஸுக்கு சொன்னேன். உங்க மாப்பிள்ள அந்த பெண்ணின் தாத்தா பாட்டியிடம் பணம் கொடுத்து சரி பண்ண பார்த்தா, தப்பு பண்ணினா தண்டனை கொடுக்கணும்ப்பா. அது யாராக இருந்தாலும் சரி, அது ஆம்படையானா இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, ஏன் ஆண்டவனா இருந்தாலும் சரி, தப்பு தப்புதான், குற்றம் குற்றம்தான். தண்டனை அனுபவித்தால்தான் திருப்பி தப்பு பண்ண தோணாது என்ற ராதா தந்தையை தீர்க்கமாக பார்த்தாள். மகளது பார்வையின் அர்த்தம் புரிந்து கொண்ட ராமச்சந்திரன் கூசி குறுகி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். சீதாவின் மனதில் மகள் ராதா இமயம் அளவு உயர்ந்து நின்றாள். தனக்கு அன்றில்லாத தைரியம் இன்றி மகளிடம் இருப்பதை பார்த்து பெருமிதம் கொண்டபடி மகளை அணைத்துக் கொண்டாள் அவள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.